வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
துதிகளின் மத்தியிலே வாசமுனர் எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலவேளையிலே உமோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஜப நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பல்வேறு இடங்களிலிருந்து என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் கர்த்தருடைய வல்லமையினாலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலேயும் தவறான உறவுகளிலே சிக்கிக் கொண்டு வேதனையோடு தத்தளித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே, அவர்களை சீக்கிரமாய் அப்படிப்பட்ட தவறான உறவுகளிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை தவறான உறவுக்கு வழி நடத்தினவர்களையும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். தீமையான காரியங்களை செய்யாதபடி அவர்களை கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் கர்த்தர் தங்களோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு தங்களுக்கு அருமையானவர்களுக்கு உண்மையும் உத்தமமானவர்களாய் வாழ நீரே அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலேயும் இன்டர்நெட்டிலே தவறான இணையதளங்களுக்கு சென்று தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய உள்ளத்தையும் வீணாக்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே, அப்படிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் செய்வது பாவம் என்ற உண்மையான உணர்வை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரை அப்படிப்பட்ட இணையதளங்களை உருவாக்குகிறவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீர் ரட்சித்து நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகுப்பினை, இந்த நாட்களிலே வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நன்றாக படித்து நல்ல பட்டங்கள் பெற்றும் வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை உமக்குள்ளே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை கிடைக்கும் வரைக்கும் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி விடாதபடி ஆண்டவரே, உமக்கு காத்திருக்க நேரத்தை பயனுள்ள வகையிலே செலவு செய்ய நீரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, திருச்சபைகளிலே இருந்து கொண்டே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு காரணமாயிருக்கிறவர்களை நாங்கள் பாரத்தோடு நினைவு கூறுகிறோம். கர்த்தர்தாமே, அப்படிப்பட்ட ஒவ்வொருவருடைய இருதயத்திலேயும் தாங்கள் செய்வது கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைக்கும் இயேசுவின் நாமத்திற்கும் இழுக்கு கொண்டு வருகிற ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இந்த வாரத்திலேயும் பிரசவத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகமான எளிதான பிரசவத்தை கட்டளையிட்டலும், பிறந்த நாளை கொண்டாட காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு புதிய ஆண்டு புதிய கிருபைகள் நிறைந்த புதிய வல்லமையை பெற்றுக் கொள்ளும் ஆண்டாயிருக்கட்டும் ஐயா. தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே மற்றும் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற பிள்ளைகளையும் சகல கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் நீர் ஆசீர்வதித்து அநேகருக்கு முன்மாதிரியான சாட்சியான குடும்ப வாழ்க்கை வாழ நீர் அனுக்கிரகம் பண்ணும். இந்த வாரம் முழுவதும் எங்களோடு தங்கியிருந்தாலும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான உம்முடைய சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுத்தாரும். அதை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். புதிய தீர்மானம் எடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தலும், அர்ப்பணிக்க வேண்டிய காரியங்களை உடைய பாதத்திலே வைக்க வேண்டிய காரியங்களை வைக்க நீரே எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டுக் கொண்டிருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொரு குறிப்புகளுக்காகவும் நீர் பதில் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும் ஐயா. இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, ரோமர் 8:5 புதிய ஒரு போராட்டத்தை குறித்து பார்க்கிறோம். நாம் யுத்தம் செய்ய வேண்டியதில்லை, பரிசுத்த ஆவியானவரே மாம்சத்திற்கு எதிராக யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். ரோமர் 8:5 பாருங்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஏற்கனவே 6 நாம் பார்க்கும்பொழுது மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டு மாம்சத்திற்கடுத்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கும் பொழுது புதிய சுவாவம் உங்களை கடிந்து கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு ஒரு புதிய சுவாவமே இல்லை என்றுதான் பொருள். ஆவியின்படி நடக்கிறவர்கள்தான் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஒரு விசுவாசிக்கு புதிய ஒரு சுவாவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவன் தன்னை பூரணமாக அந்த சுவாவத்திற்கு ஒப்புக் கொடுக்கலாம். இது மனமுவந்து செயல்பட வேண்டிய ஒரு செயல். இதுதான் அநேகருக்கு இருக்கிற புதிய ஒரு போராட்டம். மாம்சம் என்று சொல்லும்பொழுது பழைய மனுஷனை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் என்று கூறியிருக்கிறார். ஆம், அது எப்பொழுதுமே மாம்சம்தான். மாம்சத்திலே மாற்றத்தை உண்டு பண்ண தேவன் எந்த திட்டத்தையும் வகுக்கவில்லை. மாறாக புதிய ஒரு காரியத்தை அவர் கொண்டு வருகிறார். ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இப்பொழுது ஒரு புதிய போராட்டத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். புதிய சுபாவமோ ஒரு விசுவாசியோ சரீரத்தில் உள்ள பாவத்திற்கு எதிராக போராட வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியானவர் பழைய மனுஷனுக்கு எதிராக இப்பொழுது போராடுகிறார். பள்ளிக்கு சென்ற ஒரு சிறுவனை அவன் வகுப்பிலே உள்ள உயரமான பருமனான ஒரு மாணவன் அடித்து கீழே தள்ளி மிதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கீழே இருந்து தூரத்திலே பார்க்கிறான், தன்னுடைய அண்ணன் வருகிறான். அவன் வந்து தன்னை அடித்த அந்த பெரிய மாணவனை கவனித்துக் கொள்கிறான். இந்த வேளையிலே சிறுவன் மெதுவாக ஊர்ந்து நகண்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து நின்று பார்க்கிறான். ஆம் பிரியமானோர்களே, மாம்சத்தை மேற்கொள்ள விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மாம்சத்தை ஒரு காலத்திலே நாம் மேற்கொள்ள முடியாதவர்களாய் இருந்தோம். இப்பொழுது அதை மேற்கொள்ளக்கூடிய ஒருவரிடத்திலே நாம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். நமக்காக அவர் அதை செய்ய விரும்புகிறார். அவர் மட்டுமே அதை செய்ய முடியும். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லும்பொழுது அது பழைய மனுஷனை விவரிக்கிறது. எபேசியர் 2:3 இந்த பழைய மனுஷனை குறித்து நாம் தெளிவாக பார்க்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். மாம்சம் என்று சொல்லும்பொழுது அங்கே மனதும் உள்ளடங்கியிருக்கிறது. கொலோசேயர் 1:21 பாருங்கள். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். மனது என்று சொல்லும்பொழுது முழு ஆள் தத்துவத்தையே தேவனை விட்டு பிரிக்கிறதா இருக்கிறதை காட்டுகிறது. இயற்கையான பழைய மனுஷன் முயற்சி எடுக்கிறான், ஆனால் அவனுடைய இருதயம் மாம்சத்தின் மேலே இருக்கிறது. அவன் எப்படிப்பட்ட உணவை உட்கொள்கிறான் பாருங்கள். கலாத்தியர் 5:19-21 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். இது எத்தனை அருவறுப்பாயிருக்கிறது கவனித்தீர்களா? கொலோசியர் நிறுவத்திலே பவுல் சொல்லும்பொழுது இவ்விதமாய் கூறியிருக்கிறார். கவனியங்கள் வாசிக்கிறேன். கொலோசியர் 3:8-9 இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. இயேசு கிறிஸ்து சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? மத்தேயு 15:19 எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். உண்மையாகவே அது நம்மை தாழ்மைப்படுத்தும் ஒரு காரியமாயிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் பழைய சுபாவம் இருப்பது உண்மை. ஆனால் மாம்சத்தின்படி வாழ துணிந்தால் அதனாலே கிடைப்பது தோல்வியும் மரணமுமே. எந்த கர்த்தருடைய பிள்ளைகளும் மாம்சத்தின் காரியங்களிலே வாழ்வதனாலே மகிழ்ச்சியாயிருப்பதில்லை. வீட்டை விட்டு ஓடிப்போன மைந்தன் பண்டியை மேய்க்கும் நிலைமை வந்தது. ஆனால் அங்கேயே இருந்துவிடும் திருப்தி அவனுக்கு வரவில்லை. நான் எழுந்து என் தகப்பன் வீட்டிற்கு செல்வேன் என்று அவன் சொன்னான். ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். பரிசுத்த ஆவியானவர் அங்கே தங்கியிருக்கிறார். கிறிஸ்துவின் காரியங்களை அவர்கள் நேசிப்பார்கள். கொலோசியர் 3:2 பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசியர் 3:12 ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஏக்கம் கொள்ளும் ஒரு சில காரியங்கள் தான் இவை. நம்முடைய சொந்த முயற்சியினாலே இவைகளை எல்லாம் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய அனுமதிக்கும் பொழுது இந்த குணநலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயும் வெளிப்பட முடியும். மற்றும் ஒரு முக்கியமான கொள்கையை கவனியுங்கள். ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை என்று சொல்லும்பொழுது தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து பிரிக்கப்பட்டு மரணத்தை இப்பொழுதே இங்கேயே எதிர்பார்க்கிற மாம்சத்தை அது குறிக்கிறது. ஜீவனும் என்று சொல்லும்பொழுது முழு திருப்தியுள்ள ஒருவருடைய முழு தாளந்துகளையும் செயல்படுத்தும் ஒரு அனுபவத்தை கூறுகிறது. இங்கே அநேகர் நாங்கள் வாழ்கிறோம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள், ஆனால் தேவன் கொடுக்க விரும்பும் பூரணமான வாழ்க்கையை விட மிக குறைந்த வாழ்க்கையையே அவர்கள் வாழ்கிறார்கள். சமாதானம் என்று சொல்லும்பொழுது இக்காலத்தை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் உண்டாகிய ஒரு பெரிய அமைதி. நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், ஆனாலும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனோடு நல்ல உறவுள்ளவர்களாக இல்லை, நீங்கள் அவரோடு உறவுள்ளவர்களாக இருக்க முடியாது. ஞாபகம் இருக்கிறதா, இயேசு கிறிஸ்து மேல் வீட்டறையிலே பேதுருவினிடத்திலே சொல்லும்பொழுது, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்திலே உனக்கு பங்கு இல்லை என்று சொல்லிவிட்டார். நாம் பாவத்தை செய்து கொண்டு இருப்போம் என்றால், தொடர்ந்து மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் தேவன் நம்மோடு ஐக்கியமாயிருக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அப்படி என்றால் நான் என்ன செய்வது என்று கேட்கலாம். பேதுரு என்ன செய்ய வேண்டியது இருந்ததோ அதையே நீங்களும் செய்யுங்கள். அவன் தனது கால்களை நீட்டி இயேசு தன்னை கழுவும்படியாக ஒப்புக் கொடுத்தான். நானும் நீங்களும் அவர் நம்மை கழுவி சுத்திகரிக்கும்படியாக அவரிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டியதை உடனுக்குடன் அறிக்கை செய்ய வேண்டும். ஒன்றியவான் 1:9 நாம் பார்க்கும்பொழுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் என்று சொல்வது யார்? கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள்தான். அது மட்டுமல்ல, அவர் உண்மையும் நீதியுமுள்ளவராயிருக்கிறார். அவர் இப்படி இருக்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவங்களற கழுவுகிறது. பழைய சுவாவம் எவ்வளவு துன்மார்க்கமானது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர் நம்மை சுத்தப்படுத்தும்படியாக நாம் அவரண்டை செல்ல வேண்டியது மிக மிக முக்கியமானது. பழைய சுவாவம் தேவனை விட்டு தூரமான ஒரு சுவாவம். மாம்சத்தை கர்த்தர் மீட்டுக் கொள்ள திட்டமிடவில்லை, அவர் நமக்கு ஒரு புதிய சுவாவத்தையே கொடுத்திருக்கிறார். நம்முடைய பழைய சுவாவத்தினாலே நாம் கர்த்தருக்காக வாழ முடியாது. தொடர்ந்து பழைய சுபாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், கர்த்தருடைய பிள்ளை பாவம் செய்தால் அவர்களுக்கும் இரட்சகரை அறிந்துள்ளாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கலாம். அந்த வித்தியாசம் இதுதான், கர்த்தரை அறியாத ஒரு மனிதன் புறப்பட்டு போய் தன்னுடைய கிராமம் முழுவதிலேயும் எல்லா இடத்தையும் சிவப்பு வண்ணம் தீட்டுவான் என்று சொன்னால், திரும்பி வந்த பிறகும் இன்னும் பெரிய ஒரு தூரிகையை வாங்கி இன்னும் சிறப்பாக அதை செய்வேன் என்றுதான் சொல்வான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை ஒரு தவறான காரியத்தை செய்துவிட்டாலும் அதை குறித்து ஆண்டவருடைய பாதத்திலே வந்து அழுது கொண்டிருப்பான் அல்லது அழுது கொண்டிருப்பாள். ஆண்டவரே, நான் என்னையே வெறுக்கிறேன், நான் செய்த இந்த காரியத்தை வெறுக்கிறேன் என்றுதான் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். நான் எப்படியாவது என்னுடைய பழைய சுபாவத்தை பயிற்சி செய்து அதிலே வாழலாம் என்று சொல்வது தவறான ஒரு போதனை. சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ முடியும் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இன்னும் சற்று நல்லவனாக வாழ முயற்சிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் தங்களை கிறிஸ்துவிலே பார்க்க தவறிவிடுகிறார்கள். அருமையானவர்களே, பரிசுத்தாவியானவர் மட்டுமே உங்கள் மூலமாய் செயல்பட்டு தேவன் விரும்பும் ஒரு வாழ்க்கை வாழ முடியும். உங்களை குறித்தே நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள் என்றால் நீங்கள் உங்களையே நம்பியிருந்தீர்கள் என்று தெரிய வருகிறது. ஏன் அவர்கள் அப்படி ஏமாற்றம் அடைகிறார்கள்? மாம்சத்திலே நன்மையானது இல்லை என்பதை அவர்கள் அறியவில்லை. உங்களை நீங்களே நம்புவதை முதலாவது நிறுத்துங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாக புதிய சுபாவத்தின் மூலமாக தேவனுக்காக வாழ முடியும் என்பதை விசுவாசியுங்கள். சோர்ந்து போவது அவிசுவாசத்திற்கு சமானம். ஐயோ, நான் மிகவும் சோர்ந்து போனேன் என்று சிலர் சொல்வார்கள். அப்படி என்றால் காரணம் என்ன? நீங்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை. தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். அதை நீங்கள்தான் எட்டி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் சொல்லும்பொழுது, நீங்கள் பெருமை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பார்வையற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்று கூறியிருக்கிறார். நாம் தேவனுக்கு முன் நிற்க எந்த தகுதியும் அற்றவர்கள். அருமையானவர்களே, தேவன் உங்களை பார்ப்பது போல நீங்களும் உங்களை பாருங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலே குறைவுள்ளவர்களாய் காணப்படுவதற்கு முக்கியமான காரணம் அவிசுவாசம். தேவ பக்தியற்றவர்களாய் இருப்பதனாலே அது நிகழ்வதில்லை, அவிசுவாசத்தினாலேயே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருகிறது. பெரியமானவர்களே, தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் எதுவும் நம்முடைய பக்தியினாலே நமக்கு கிடைப்பதில்லை. அவருக்கென்று கொடுப்பதற்கு நம்மிடத்தில் எதுவும் இல்லை, அவருடைய அற்புதமான கிருபையினாலேயே வருகிறது. சிலர் சொல்வார்கள், உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்வார்கள். அர்ப்பணிப்பல்ல, விசுவாசம் மிக மிக முக்கியமானது. நீங்கள் எதையுமே உங்களுடைய சொந்த பலத்தினாலே செய்ய முடியாது என்பதை விசுவாசிக்க வேண்டும். அதே நேரம் பரிசுத்தாவியானவர் உங்கள் மூலமாய் தேவனுக்கான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை உங்களிலே வாழச் செய்ய முடியும் என்பதையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் மிக தெளிவாக இங்கே சொல்லும் ஒரு காரியம், நம்முடைய மனதும் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது என்பதையே சொல்லுகிறார். ரோமர் 8:7-8 பாருங்கள். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். உண்மையாகவே மாம்சமானது பிரிக்கப்பட முடியாத ஒன்று என்பதை இந்த வசனம் காட்டுகிறது. மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளி இருக்கிறது. தேவனுக்கு நேராக அவன் இழுக்கப்படக்கூடியவனாய் இருக்கிறான் என்று சொல்வது எவ்வளவு தவறு என்பதை அது விளக்குகிறது. உண்மை என்ன தெரியுமா? மனிதன் தேவனுக்கு விரோதமான பகைஞன். அவன் பாவத்திலே அக்கிரமத்திலே மரித்து கிடப்பது மட்டுமல்ல, தேவனுக்கு விரோதமான கலகத்திலே அவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை விட்டும் உண்மையான தேவனை விட்டும் தூரமாயிருப்பதற்காக கூட ஒரு மனிதன் சமயம் சார்ந்த காரியங்களிலே மிக முக்கியமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கலாம். மனுஷனுடைய இயற்கையான நிலைமையிலே அவன் பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவான் என்றால், அங்கேயும் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்து தேவனுக்கு விரோதமாக அங்கும் ஒரு கூட்டத்தை கூட்டுவான். யாக்கோபு இயற்கையான சூழலிலே யுத்தம் பண்ணுகிறவனாய் இருந்தான். அவனே அதை தேடிக்கொள்ளவில்லை, ஆனால் தேவனுக்கு எதிர்த்து போராடினான் என்று பார்க்கிறோம். அவன் எப்பொழுது விட்டுக் கொடுத்தானோ அப்பொழுதே வெற்றி கண்டான். அருமையானவர்களே, மாம்சத்தினால் வரும் எதையுமே தேவன் ஏற்றுக்கொள்கிறதில்லை. நல்ல செயல்கள், நாகரீகம், கலாச்சாரம், மனிதனுடைய எல்லா விதமான முன்னேற்றங்கள் எல்லாமே தேவனுக்கு முன்பாக துர்வாடையாகவே நாற்றமாகவே இருக்கிறது. மாம்சத்திலே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் திருச்சபையில் இருக்கிற மக்கள் செய்யும் செயல்களும் அவருடைய வயிற்றை சுகவீனப்படுத்துகிறதாய் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:15-16 வாசித்து பாருங்கள். மனிதனுடைய பெருமையை குறித்து தேவன் சொல்வதை ஏற்றுக்கொள்ள நாம் மன விருப்பமுள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பது கேள்விக்குறியே. மனிதனை குறித்து தேவன் சொல்கிற காரியம் அருவறுப்பானதாயிருக்கிறது, ஆனால் அதுவே உண்மையாயிருக்கிறது. இருந்தாலும் பரிசுத்தாவியானவராலே விடுதலை உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வாஞ்சை உண்டா? பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலே உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வையுங்கள். பலவீனமான நீங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்க முடியும் என்பதை விசுவாசியுங்கள். பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார் என்பதை நாம் எவ்வளவு உறுதியாக விசுவாசிக்கிறோமோ, அதே போல பரிசுத்த ஆவியானவராலே என்னிலே இயேசு கிறிஸ்துவை போன்ற ஒரு வாழ்க்கையை உண்டாக்க முடியும் என்பதை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை காணலாம். ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. வசனத்தின் முற்பகுதியிலே தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் என்று அவர் சொல்வது ரோம விசுவாசிகளின் ரட்சிப்பை குறித்து சந்தேகப்படுகிற ஒரு வார்த்தை அல்ல. அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். இங்கே அவர் சொல்வதென்ன? நீங்கள் மாம்சத்திலே இல்லை, ஆவியானவர் உங்களிலே வாசமாயிருக்கிறபடியினாலே நீங்கள் ஆவிக்குள்ளானவர்கள். ஆனால் ஆவியானவர் உங்களிடத்திலே இல்லை என்றால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள். உண்மையாகவே மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசியின் ஒரு உண்மை கிறிஸ்தவனின் அடையாளம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் அவனிலே தங்கியிருப்பார். மாம்சீகமான கொரிந்து சபை கிறிஸ்தவர்களை பார்த்து பவுல் சொல்வதென்ன? 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று கேட்கிறார். முதல் முறை அப்போஸ்தலனாய் பவுல் எபேசு பட்டணத்திற்கு சென்றபொழுது அவர்களை பார்த்து நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அவர் என்ன பேசுகிறார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. எனவே அவர் அவர்களை பார்த்து, அப்படியென்றால் எதற்குள்ளே ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று கேட்டார். அவர்கள் யோவான் ஸ்நானகனின் ஞானஸ்நானத்தை பெற்றோம் என்றார்கள். இதை குறித்து அப்போஸ்தலர் 19:3 பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனின் ஞான ஸ்நானமானது மனம் திரும்புதலுக்குரியது. அது இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கிறதற்குரிய ஞான ஸ்நானம் அல்ல. எனவே கிறிஸ்துவை அவர்களுக்கு அவர் பிரசங்கித்தார். அப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஒரு விசுவாசி புதிய ஒரு சிருஷ்டியாய் இருக்கிறான். பிரியமான சகோதரனை சகோதரியே, புதிய சிருஷ்டியாகிய நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீர்களா? அவருக்காக சேவை செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களா? உங்களுடைய மனதிலேயும் இருதயத்திலேயும் இந்த காரியங்கள் முக்கியமான இடத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறதா, அல்லது நீங்கள் இன்னமும் தேவனுக்கு விரோதமாக கலகத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். ரோமர் 8:10 பாருங்கள். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இங்கே அவர் சொல்வதென்ன? நீங்கள் கிறிஸ்துவிலே இருக்கிறீர்கள். அப்படி இருப்பதனாலே அவர் மரித்த பொழுது நீங்களும் மரித்திருக்கிறீர்கள். இதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே 6 படித்தோம். அது மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை நாம் அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றும் அங்கே கற்றுக்கொண்டோம். என்னால் இதை செய்ய முடியாது என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு விசுவாசி குறிப்பாக அவ்வாறு கூறவே முடியாது. பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? கலாத்தியர் 2:20 சொல்லும் பொழுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அருமையானுள்ளே, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறதை நீங்கள் உணராதவர்களாய் இருப்பீர்கள் என்றால், தேவனுக்காக ஊழியம் செய்ய விருப்பமில்லாதவர்களாய் இருப்பீர்கள் என்றால், உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 2 Cor 13:5 பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள் என்று சொல்லுகிறார். நாம் கிறிஸ்துவிலே இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கொலோசேயர் 1:27 பாருங்கள். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்கிற நிச்சயமற்றவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், அவர் உங்களை பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். உங்களுடைய இருதய கதவு திறந்திருக்கிறதா? அவர் உங்களிடத்திலே வந்துவிட்டாரா? நம்முடைய மாம்ச சரீரமானது மரணத்திற்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையை தூய ஆவியானவர் பக்கமாக திருப்ப வேண்டும். மிக திட்டமும் தெளிவுமாக, என்னால் இதை செய்ய முடியாத ஆண்டவரே, ஆனால் என் மூலமாய் இதை உம்மால் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலேயும் நாம் சொல்ல வேண்டும். ரோமர் 8:11 பாருங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். வரப்போகிறவருடைய வருகை தாமதிக்கும் என்றால், வரப்போகும் ஒரு நாளிலே என்னுடைய சரீரமும் உங்களுடைய சரீரமும் கல்லறையிலே வைக்கப்பட போகிறது. இருந்தாலும் நமக்குள்ளே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரம் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்படும் என்பதற்கு அச்சாரமாயிருக்கிறார். 2 Cor 5:4 வாசித்து பாருங்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதினாலே நாமும் உயிரோடு எழுப்பப்படுவோம். அப்பொழுது பழைய சுபாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தூய ஆவியானவர் கொடுக்கிறார். ரோமர் 8:12 பார்ப்போம். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், நாம் மாம்சத்தின்படி வாழ வேண்டிய அவசியமில்லை. தேவன் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய மனதையும் ஆவியையும் சிருஷ்டித்தார். மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய ஆவி தேவனை பொறுத்தமட்டிலேயும் மரித்துவிட்டது. ஏற்கனவே தேவன் அதை குறித்து எச்சரிப்பு கொடுத்தார் என்று ஆதியாகமம் 2:17 பார்த்தோம். ஆதாம் கனியை புசித்தான், என்றாலும் பல நூறு ஆண்டுகள் அவன் வாழ்ந்தான் சரீர பிரகாரமாக. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனோடு உள்ள உறவிலே அவன் அன்றே மரித்து போனான். சரீரம் பழைய சுபாவம், மாம்சம் முக்கியமானதாய் மாறிவிட்டது. எனவே இன்றைக்கும் மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவனாயிருக்கிறான். மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுதல் என்பது, மறுபடியும் பிறத்தல் என்பது, தேவனுக்கு சேவை செய்ய விரும்பும் ஒரு சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வதாகும். அருமையானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு மிக நெருக்கமாக வாழ வேண்டியது மிக மிக முக்கியமானது. நீங்கள் கிறிஸ்தவ பணிவிடைகளிலே மிக அதிகமாக ஈடுபடலாம், எருமை போல கிறிஸ்துவுக்காக அதை செய்யலாம் இதை செய்யலாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம். ஆனாலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த மட்டிலேயும் தேவன் எங்கோ வானவெளியிலே இருக்கிறார் என்ற எண்ணத்துடனும் நீங்கள் வாழ்ந்துவிட முடியும். முன்னொரு காலத்திலே ஒரு திரைப்பட நடிகர் சொல்லும்பொழுது, பாலுறவிற்காகவே நான் வாழுகிறேன், என்னுடைய தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று கூறினாராம். இன்றைக்கு நாம் பல திசைகளிலிருந்து இதே குரலை கேட்கிறோம். பழைய மனுஷனாகிய மாம்சத்தை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒழுக்க கேடுகள் எங்கு பார்த்தாலும் தலை விரித்தாடுகிறது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? விசுவாசிகள் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல, மாம்சத்தின் விருப்பத்தை தான் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பது அல்ல. ரோமர் 8:13, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இதன் பொருள் என்ன? பாவத்திலே வாழும்பொழுது தேவனோடு உங்களுக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஏதோ ஒரு கொள்கையை குறித்து பேசவில்லை. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாயிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய அனுபவத்திலிருந்தே நீங்கள் இதை அறிந்து கொள்ளலாம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாயிருந்து அறிக்கையிடாத பாவம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் நீங்கள் ஆலயத்திற்கு செல்ல விருப்பமுள்ளவர்களாயிருப்பீர்களா? இல்லை. வேதவசனத்தை வாசிக்க விருப்பமுள்ளவர்களாயிருப்பீர்களா? இல்லை. ஜெபிக்க ஆவல் உங்களுக்கு இருக்குமா? இருக்காது. ஏன்? நீங்கள் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், கவனித்தீர்களா, உங்களாலே செய்ய முடியாது, ஆவியானவரே அதை செய்ய வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை என்ன? மதுவுக்கு அடிமைகளாய் இருக்கிறீர்களா, அல்லது பாலுறவு பாவங்களிலே விழுந்து கிடக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இந்த பாவம் எல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு இல்லை என்று சொல்லலாம். அப்படின்னால் உங்களுடைய சிந்தனை வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய நாவு எப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறது? மற்றவர்களை குறித்து குறை பேசி அலைகிறீர்களா? உங்கள் பிரச்சனை என்ன? உண்மையை சொல்லுங்கள். உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை தேவனிடத்திலே அறிக்கை செய்யுங்கள். பின்னர் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே பொறுப்பை கொடுங்கள். அவரே உங்கள் குற்றமுள்ள மனசாட்சியை சுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியானவரே உங்கள் மூலமாக கிறிஸ்துவின் வாழ்க்கையை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ உங்களை வழிநடத்துவார். அதை பூரணமாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் அழைக்கிறார். இன்றே அவர் அண்டை வருவீர்களா? உங்களுடைய இயலாமையை ஒத்துக்கொள்வீர்களா? பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னிலே இருந்து வாழ என்னை திறந்து கொடுக்கிறேன். நான் பாவத்திற்கு ஊழியம் செய்ய நான் பாவத்திற்கு கடனாளி அல்ல என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று சொல்வோமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். லூக்கா 12:12.